குருத்தோலை ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, குருத்தோலை ஞாயிறு, புனித வாரம், இளையோர் உலக நாள் என்ற மூன்று கருத்துக்களை சுற்றி நம் சிந்தனைகள் இன்று வலம் வருகின்றன. குருத்தோலை ஞாயிறு என்றதும் ஒரு வரலாற்று பதிவு என் நினைவுக்கு வருகின்றது. அந்த வரலாற்று பதிவின் தலைப்பு தி பாம் சண்டே டொர்னேடோ 1920, குருத்தோலை ஞாயிறு சூறாவளி 1920. அவ்வாண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பல மாநிலங்களில் குருத்தோலை ஞாயிறன்று வீசிய 37 சூறாவளிகளை பற்றிய செய்தி அது. அன்பு இதயங்களே, குருத்தோலை ஞாயிறு, சூறாவளி, இவை இரண்டையும் இணைத்து நம் சிந்தனைகளை ஆரம்பிப்போம். சூறாவளி என்ன செய்யும்? சுழற்சி அடிக்கும், தன் பாதையில் உள்ள அனைத்தையும் தலைகீழாக புரட்டிப்போடும். இந்த கோணத்தில் பார்க்கும்போது முதல் குருத்தோலை ஞாயிறு எருசலேமில் பலவற்றை தலைகீழாக புரட்டி போட்டது என்பதை நாம் உணரலாம்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு எருசலேமில் நுழைந்தபோது மக்கள் எவ்வித தூண்டுதலுமின்றி தாங்களாகவே கூடிவந்து அவரை வரவேற்றனர். எருசலேமில் அன்று தானாகவே உருவான மக்கள் கூட்டம் மத தலைவர்களுக்கும் ரோமைய அரசுக்கும் அச்சத்தை உருவாக்கியது. இயேசுவை சுற்றி உருவான அந்த கூட்டத்தைக் கண்டு அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டது.
அன்பு இதயங்களே, இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மத தலைவர்களின் அதிகார வாழ்வுக்கு சவால் விடும் வண்ணம் மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்தன. அந்த மாற்றங்களின் சிகரமாக எருசலேம் நகரில் இயேசு மக்களின் வரவேற்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து மத தலைவர்களின் அரணாக விளங்கிய எருசலேம் கோவிலில் அவர் நுழைந்து அங்கு குவிந்திருந்த அவலங்களை சாட்டையை சுழற்றி சுத்தப்படுத்தினார். எனவே முதல் குருத்தோலை ஞாயிறு அதிகார அமைப்புகளை பல வழிகளிலும் தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சூறாவளிதானே.
அன்பு நெஞ்சங்களே, நமது சிந்தனைகளில் இன்று இரண்டாவதாக வலமரும் கருத்து புனித வாரம். குருத்தோலை ஞாயிறு முதல் உயிர்ப்பு விழா வரை உள்ள இந்த 7 நாட்களையும் தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தின் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த இறுதி நாட்கள் இவை என்பதாலும், நம் மீட்பு வரலாற்றின் உச்சக்கட்ட நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நிகழ்ந்ததாலும் இதை புனித வாரம் என்று அழைக்கின்றோம். அந்த இறுதி நாட்களில் நிகழ்ந்தவை எதிலும் புனிதம் வெளிப்படையாக தெரியவில்லையே. இயேசுவின் நண்பர்களில் ஒருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றொருவர் மறுதளித்தார், ஏனைய நண்பர்கள் ஒளிந்து கொண்டனர். மனசாட்சி விலை போனதால் பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன. இயேசு என்ற இளைஞன் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞனை அடித்து கிழித்து ஒரு கந்தல் துணி போல் சிலுவையில் தொங்கவிட்டனர்.
அன்பு நெஞ்சங்களே, நாம் இங்கே கூறியவற்றில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம் அன்புள்ளங்களே, வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுளை பற்றி வேறுபட்ட ஓர் இலக்கணத்தை இயேசு தன் சிலுவை மரணத்தின் வழியாக சொல்லித்தந்தார். வெளிப்படையாக தெரியாத இந்த புனிதத்தை கற்றுக்கொள்ளவே புனித வாரம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, புனித வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உள்ளன. கற்றுக்கொள்ள செல்வோம் கல்வாரிக்கு.
அன்பு நெஞ்சங்களே, கல்வாரி என்றதும் நம் சிந்தனைகளில் செதுக்கப்படும் ஓர் அடையாளம் சிலுவை. ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதை கருவிகளிலேயே மிகவும் கொடூரமானது சிலுவை. அந்த அவமான சின்னத்தை, அந்த கொலை கருவியை இன்று நாம் கோவில் கோபுரங்களிலும் பீடங்களிலும் வைத்து வணங்குகின்றோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு. சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் உருவம் கோடான கோடி மக்களின் வாழ்வில் சூறாவளியாக நுழைந்து தலைகீழ் மாற்றங்களை உருவாக்கி மீட்பை கொணர்ந்துள்ளது.
அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே, அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே.
எனது அருமை அன்புள்ளங்களை, சிலுவையில் அறையுண்ட இயேசு ஒருவர் வாழ்வில் உருவாக்கும் மாற்றங்களை பற்றி அழகுற சித்திரிக்கும் ஒரு கதை இது. இந்த கதையின் நாயகனான ஆயர் சிறந்த மறைவுரையாளர். இறைவனை நம்பாதவர்கள், திரு அவையை வெறுத்து பழிப்பவர்கள் ஆகியோரை தேடிச் சென்று அவர்களிடம் பேசி வந்தார் இந்த ஆயர். அவர்களிடம் அடிக்கடி ஒரு நிகழ்வை எடுத்துச் சொல்வது இவர் வழக்கம். பாரிஸ் நகரில் புகழ்பெற்ற நோத்ருதாம் பேராலயத்தின் வாசலில் ஒவ்வொரு ஞாயிறன்றும் இளைஞன் ஒருவர் நின்று கொண்டு ஞாயிறு திருப்பலிக்குச் செல்லும் அனைவரையும் முட்டாள்கள் என்று அழைத்து உரத்த குரலில் கேலி செய்து வந்தார். ஒவ்வொரு வாரமும் அந்த இளைஞனின் ஆர்ப்பாட்டம் கூடி வந்தது. ஒருமுறை ஞாயிறு திருப்பலிக்கு முன் பங்கு தந்தை பேராலய வாசலுக்குச் சென்றார். அவரைக் கண்டதும் இளைஞனின் கேலி பேச்சு உச்சநிலையை அடைந்தது. இளைஞனின் கேலிகளையெல்லாம் பொறுமையோடு கேட்ட பங்கு தந்தை அவரிடம்,
"நான் இப்போது உனக்கு விடுக்கும் சவாலை உன்னால் நிறைவேற்ற முடியாது. உனக்கு அவ்வளவு தூரம் வீரமில்லை"
என்று கூறினார். இதை கேட்டதும் இளைஞனின் கோபம் கட்டுக்கடங்காமல் வெடித்தது.
"முட்டாள் சாமியாரே, எனக்கே சவால் விடுகின்றாயா? சொல், எதுவாயினும் செய்து காட்டுகின்றேன்"
என்று அனைவரும் கேட்கும்படி கத்தினார் அந்த இளைஞர். பங்கு தந்தை அமைதியாக தொடர்ந்தார்,
"கோவிலுக்குள் வா. பீடத்திற்கு முன் நின்று சிலுவையில் இருக்கும் இயேசுவை உற்றுப்பார். பின்னர் உன்னால் முடிந்த அளவு உரத்த குரலில், 'கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார். ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலையில்லை' என்று நீ கத்த வேண்டும். உன்னால் முடியுமா?"
என்று பங்கு தந்தை சவால் விடுத்தார். அந்த சவாலை துச்சமாக மதித்த அந்த இளைஞன் பீடத்தை நெருங்கினார். பின்னர் உரத்த குரலில்,
"கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார். ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை"
என்று கத்தினார். பங்குகுரு அவரிடம்,
"நன்றாக கத்தினாய். இன்னொரு முறை கத்து"
என்று கூறினார். இரண்டாவது முறையும் இளைஞன் கத்தினார். ஆனால் இம்முறை அவரது குரலில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிந்தது. பின்னர் பங்கு தந்தை அந்த இளைஞனிடம்,
"தயவு செய்து இறுதியாக ஒரு முறை மட்டும் கோவிலில் உள்ள அனைவரும் கேட்கும்படி கத்திவிட்டு பின்னர் நீ போகலாம்"
என்று கூறினார். இம்முறை இளைஞன் சிலுவையை உற்று பார்த்தார். அவர் கத்த முற்பட்ட போது வார்த்தைகள் வரவில்லை. சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவை அவரால் தொடர்ந்து பார்க்கவும் முடியவில்லை. கண்களை தாழ்த்தினார். கண்ணீர் வழிந்தோடியது. இந்த நிகழ்வை விவரித்து கூறிய ஆயர் சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் தொடர்ந்தார்,
"அந்த இளைஞன் நான் தான். கடவுள் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்தவன் நான். ஆனால் கடவுள் எனக்கு தேவை என்பதை சிலுவையில் தொங்கிய இயேசு எனக்கு உணர்த்தினார். அது மட்டுமல்ல, நான் கடவுளுக்கு தேவை என்பதையும் அவர் எனக்கு புரிய வைத்தார்"
என்று கூறினார் அந்த ஆயர். அன்பு இதயங்களே, சிலுவையில் அறையுண்ட இயேசுவை இந்த புனித வாரம் முழுவதும் அடிக்கடி சந்திக்கவும் சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் உருவாகப் போகின்றன? அந்த இளைஞனை ஆட்கொண்டு அவர் வாழ்வை மாற்றிய இறைவன் இன்றைய உலகில் வாழும் இளையோரின் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்க நாம் மனதார மன்றாடுவோம்.
சிலுவையில் அறையுண்ட இயேசுவையும் இளையோரையும் இணைத்து சிந்திக்கும் போது இன்றைய மூன்றாவது கருத்து மனதில் எழுகின்றது. அதுதான் உலக இளையோர் நாள். ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறன்று தாய் திரு அவை உலக இளையோர் நாளை கொண்டாடுகின்றது. இளையோர் உலக நாள் முதல் முறை வத்திக்கானில் கொண்டாடப்பட்ட போது இளையோரை குறித்து உலகம் கொண்டிருக்கும் பல முற்சார்பு எண்ணங்கள் உடைத்து எறியப்பட்டன.
1984 ஏப்ரல் 15 குருத்தோலை ஞாயிறன்று இளையோரை ரோம் நகருக்கு வரும்படி புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அழைத்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று வருகை தரும் இளையோரின் எண்ணிக்கை 60,000 இருக்கலாம் என்று திரு அவை தலைவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அன்று ஒரு சூறாவளி ரோம் நகரில் நுழைந்து தலைவர்களின் எதிர்பார்ப்பை தலைகீழாக புரட்டி போட்டது. ஆம் அன்புள்ளங்களை, அன்று ரோம் நகரில் 60,000 அல்ல, 300,000, அதாவது 300,000 இளையோர் கூடி வந்திருந்தனர். அங்கு கூடியிருந்த இளையோரைக் கண்ட புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் கூறிய அற்புதமான வார்த்தைகள் உலக இளையோர் நாள் என்ற எண்ணத்திற்கு வித்திட்டன.
1,000,000 இளையோர் இவ்வளவு ஆர்வமாக கூடி வந்து அர்த்தமுள்ள முறையில் இந்நாளை சிறப்பித்தது உண்மையிலேயே வியப்பிற்குரியது. ஆன்மீக உணர்வுகளையும் உயர்ந்த கொள்கைகளையும் இளையோர் இழந்துவிட்டனர் என்று இப்போது யாரால் சொல்ல முடியும்? அவர்களை நம்புவது வீண் என்று இனி யாராலும் சொல்ல முடியுமா
என்று புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்கள் இளையோருக்கு நற்சான்றிதழ் வழங்கியதை அவர்கள் ஆரவாரமாக வரவேற்றனர்.
அன்பு நெஞ்சங்களில், 1984 கொண்டாடப்பட்ட குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிற்கு பின் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் ஓர் அற்புத அடையாள செயலை செய்தார். 1983 கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்பட்ட மீட்பின் புனித ஆண்டிற்கென பெரியதொரு சிலுவை புனித பேதுரு பசிலிக்காவில் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. அச்சிலுவையை இளையோர் கரங்களில் திருத்தந்தை ஒப்படைத்தார். கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை பறைசாற்றும் அந்த அற்புத அடையாளத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் இளையோரிடம் குறிப்பாக விண்ணப்பித்தார்.
என தருமை அன்புள்ளங்களை, கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த இளையோர் உலக நாளின் மையமாக அமையும் ஓர் அடையாளம் சிலுவை. அவமானத்தின் அடையாளமாக விளங்கிய சிலுவையை அன்பின் அருளின் அடையாளமாக மாற்றிய இயேசுவை பின்பற்றி இளையோர் தாங்கள் ஏற்கும் துன்பங்கள் வழியே இந்த உலகை உயர்த்தும் மன உறுதி பெற வேண்டும் என்று மன்றாடுவோம்.
அன்பு நெஞ்சங்களே, புனித வாரத்தை துவக்கும் இத்தருணத்தில் புனிதத்தை மட்டுமல்லாமல் மனிதத்தையும் இழந்து தவிக்கும் இவ்வுலகை இறைவனின் பாதம் கொணர்வோம். அண்மையில் சிரியா நாட்டில் வேதிப்பொருட்கள் நிறைந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதால் 30 குழந்தைகள் உட்பட 80க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாயினர்.
போர்க்கருவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போரே இல்லாத புத்தம் புது பூமி ஒன்று உருவாக நாம் கனவுகள் கண்டு வருகின்றோம். இதே கனவுகள் அன்றும் காணப்பட்டன. அந்த கனவை நனவாக்க இறைமகன் இயேசு எருசலேமில் நுழைவார் என்று இறைவாக்கினர்கள் கனவு கண்டனர். அன்பு இதயங்களே, இன்று மீண்டும் இயேசு அமைதியின் அரசராய் நாம் வாழும் இல்லங்களில், ஊர்களில், நகரங்களில், குறிப்பாக போர்களால் காயப்பட்டிருக்கும் சிரியா போன்ற நாடுகளில் நுழைய வேண்டுமென்று மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.